பகுதி நான்கு. மகாராஜ் தொடர்ந்து, துருவன் எவ்வாறு சுத்த பக்தர்களின் சங்கத்திற்காக பரமனை வேண்டுகிறான் என்று குறிப்பிடுகிறார். சுத்த பக்தர்களின் சேர்க்கையில் ஒரு அம்சம் என்னவென்றால், அந்த சங்கத்தில் மின்னலைகள் தொடர்ந்து பாய்வது போல, நீரலைகள் தொடர்ந்து பாய்வது போல இடைவிடாது பரமனின் பெருமைகள் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். அதன் மூலம் ஒருவரது கிருஷ்ண உணர்வு உறுதியாகும் என்கிறார். இதைதான் துருவன் விரும்புகிறான் என்று கூறுகிறார் மகாராஜ். ஒருவன் பரமனின் பாதாரவிந்தத்திற்காக ஏங்கும், அதற்காக ஏங்கியும் அதன் மனத்தை நுகரவும் விரும்பும் போது அவன் பற்றற்ற நிலைக்கு வருகிறான். வீடு வாசல், மனைவி மக்கள் போன்ற மிகவும் அன்பான விடமுடியாத சேர்க்கையை விட்டு விலகியிருக்கும் சுத்த பக்தர்களின் தொடர்பு ஒருவனுக்கு கிடைத்தால் அவனும் அந்த நிலையை அடைகிறான். அதாவது பரமனிடம் பற்று, லௌகீக விரக்தி என்பதுதான் செய்தி. இந்த விரக்தி முழு அளவிற்கு இருக்கும், ஏனெனில் பரமன் முழுமையானவன். தியானமும் வைராக்கியமும் தானாகவே பக்தியின் மூலம் பாயும். வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்கியம் தியானம் செய்தகை துக்கம். அவன் அதை ஏட்டளவாக நினைக்கவில்லை. துருவனை பொறுத்தவரையில் ஏட்டறிவு முடிந்துவிட்டது. பக்தி துண்டில் ஆழ்ந்திருக்கும் ஒருவனுக்கு ஊகத்தினால் வரும் அறிவு ஒரு பொருட்டல்ல, பகலில் ஒரு மின்மினிப்பூச்சி போல. மின்மினிப்பூச்சியின் வெளிச்சம் ஒளிர்விடும் சூரியன் முன்பு எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவுதான் இதற்கு. இந்த ஊகத்தினால் வரும் அறிவினின்றும் விடுபடுவதில் அவனுக்கு ஒரு பெரிய முயற்சி தேவையில்லை. பிறகு துருவன் பல வகையான உயர்வாழிகளை பற்றி பேசுகிறான் என்று கூறுகிறார். அவை எவ்வாறு சில நேரம் உருவாகி சில நேரம் உருவாகாமல் உள்ளது என்பது பற்றி பேசுகிறான் என்கிறார். பரமன் அவற்றினின்றும் வேறுபட்டவன் என்று கூறுகிறான். இதை அவன் முன்பே கூறியுள்ளான். இப்பொழுது அவன் உதாரணத்துடன் விளக்குகிறான். எல்லோரிடமும் வழிபடுதல் என்ற உணர்வு உள்ளது. சிலர் அரசியல்வாதிகளை மதிக்கிறார்கள். சினிமா நட்சத்திரங்களை சிலரும், கிரிக்கெட் விளையாடுபவர்களையும், இந்தியாவில் அமெரிக்காவில் ஓட்டப்பந்தயம் போன்ற வீரர்களையும் வழிபடுகின்றனர். இல்லாவிட்டால் நாயையாவது வழிபடுகின்றனர். இந்தியாவில் பொது இடங்களில் நாய் மலம் கழித்தால் சொந்தக்காரர்கள் அப்புறப்படுத்த தேவையில்லை. ஆனால் அமெரிக்காவில் அப்படி அல்ல. சொந்த பொது இடத்தில் நாய் மலம் கழித்தால் அதை அப்புறப்படுத்தாவிட்டால் $150 அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். எனவே அங்கே அவர்கள் ஒரு கையில் நாயையும் மற்றொன்றில் பிளாஸ்டிக் கவரையும் ஏந்தி நாயின் மலத்தை அப்புறப்படுத்த சுமக்கிறார்கள். நாய் தன் வாலை ஆட்டும். மற்றொரு விஷயம், ஸ்ரீல பிரபுபாதா அவர்களின் சீடனான வைசேஷிக பிரபு என்பவர் வட அமெரிக்காவில் புத்தக விநியோக மந்திரி. அவரை பற்றி மகாராஜ் கூறுகிறார். அவர் ஒரு அதிசயமானவர் என்று கூறுகிறார். அவர் கிரகஸ்தர். அவர் இந்த புத்த விநியோகங்களை பல வருடங்களாக செய்து வருகிறார். தன்னை வேறு வழிகளில் பாதுகாத்துக் கொள்கிறார். அவர் வட அமெரிக்கா முழுமையுமே உற்சாகமூட்டிக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக சங்கீர்த்தன் குழுவை அவர்களை அவர் வார இறுதி படை வீரர்கள் என்பார். இது மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. வைசேஷிக பிரபு அவர்களுடன் எவரானாலும் சரி, அவருடன் இருந்தால் போதும், ஏதும் செய்ய முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அவர் வீடு வீடு சென்று புத்தக விநியோகம் செய்யும் போது ஏற்பட்ட அனுபவத்தினை கூறுகிறார். அவரது இல்லம் சான் பிரான்சிஸ்கோ பக்கத்தில் உள்ளது. அதற்கு ஹைடெக் சிலிகான் பள்ளத்தாக்கு என்பர். செய்தி தொழில் கம்பெனிகள் அமைந்துள்ள இடம். மூன்று விதமான பதில்கள் கிடைப்பதாக கூறுகிறார். குழந்தைகள் பள்ளி செல்கின்றன, தாய் தந்தையர் வேலைக்கு செல்கின்றனர், அங்கு ஒரு சிறிய நாய், அதுதான் அரசன். நாம் மணியடித்தால் அது குலைத்துக் கொண்டு ஓடி வரும். பெரிய வீடு, நாயை வசதியாக வைத்துக் கொள்ள அதற்கு சேவை செய்ய நாள் முழுவதும் உழைக்கின்றனர். அது மலம் கழித்தால் அவர்கள் அவற்றை அப்புறப்படுத்த அவர்கள் ஓடி ஓடி வேலை செய்கின்றனர். அல்லது யாராவது வீடு சென்றால் குழந்தைகள் தொலைக்காட்சி பெட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கும். அல்லது தாய் தந்தையர் வாரம் முழுவதும் வேலை செய்து அழுத்து தொலைக்காட்சி பெட்டி முன் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார். நாம் அழைப்பு மணி அணித்தால் அவர்களது பதில், ஆன்மீக வாழ்விற்கு எங்களுக்கு நேரமில்லை என்பார். ஒரு விஷயத்தை கேட்டு அசந்து விடாதீர்கள். இவ்வாறு பதில் கூறுபவர் எல்லாம் இந்தியாவில் வசிக்காத வெளிநாட்டில் உள்ள இந்தியர்கள்தான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இவர்கள் எல்லோரும் நாய்போல் உழைக்கின்றனர். எவரேனும் எலும்பு துண்டு போடாவிட்டால் பட்டினிதான். இந்த தொழில்மய வாழ்வு ஒருவரை நாய் மாதிரி உழைக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது என்கிறார். எவராது அவர்களை வேலைக்கு எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவர்கள் வறுமையில் வாடுவர். ஒவ்வொரு கதவாக இடித்து வேலை கேட்டு அலைய வேண்டிய நிலை. நான் என் வாளை ஆட்டுகிறேன், நீ சொல்படி எல்லாம் குதிப்பேன், எனக்கு சிறு எலும்பு துண்டு தேவை என்கிறார். எவரேனும் எலும்பு துண்டு தராவிட்டால் அவன் பட்டினி. ஏனெனில் கிருஷ்ணனை சார்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எவரேனும் எலும்பு துண்டு வீசி எறிந்து கொடுத்தால் அவர்களை சார்ந்திருப்பதான் தெரியும். நாயை வணங்கி வணங்கி அவனும் நாயாகிறான். ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை வழிபடுகின்றனர். சிலர் பௌதீகத்தன்மையின் முழுமையான விராட் புருஷனை வழிபடுகின்றனர். ஆனால் நீதான் எல்லாவற்றிற்கும் மூல காரணமானவன் என்று துருவன் கூறுகிறான். ஆனால் வேறுபட்டு உள்ளாய் நீ. உனது உன்னத நிலையில் நின்றும் மாறாமல் தொலைவில் உள்ளாய். இவையெல்லாம் உனது சக்தியின் நின்றும் வருகின்றன. நீ தனித்து நிற்கிறாய். இதை துருவன் அனுபவத்தில் அறியதாக கூறுகிறார். இப்போது இதை தான் அனுபவத்தில் உணர்ந்து விட்டதாக கூறுகிறான். தனது ஏட்டறிவு எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறுகிறான். எனதருமை தலைவனே, ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் கர்ப்போதக சாயு விஷ்ணுவின் நாபி கமலத்தின் நின்றும் பிரம்மா தோன்றுகின்றான். அந்த விஷ்ணு நீதான். எனவே நான் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறான். பல விஷயங்கள் கூறப்படுகின்றன. ஸ்ரீல பிரபுபாதா ஒரு விஷயத்தை வெட்டவளச்சமாக கூறுகிறார். துருவன் நாரதின் அருள் பெற்றான். இதனால் பரமனின் நேரடி சங்கம் கிடைத்தது. விஷ்ணு தனது தெய்வீக சங்கால் துருவன் தலையை தொட்டான். துருவனின் புலன்களும் உணர்வும் முழுவதுமாக ஒளியூட்டப்பட்டது. அதன் மூலம் அவனால் பரமனின் உருவத்தை உணர முடிந்தது. அந்த பரமன் அவன் முன் நின்று கொண்டிருந்தான். அவன் தன் இதயத்தில் உணர்ந்த உருவமும் நேராக பார்க்கும் பரமனின் உருவம் ஒன்றாக இருப்பதை உணர்கிறான். அவன் எந்த உருவத்தை பார்த்தானோ தியானத்தில் இருந்தபோது அந்த க்ஷீரோதக சாய் விஷ்ணு நின்று கொண்டிருந்தான். ஸ்ரீல பிரபுபாதா கூற விரும்புவது என்னவென்றால், அவனால் எல்லா உருவங்களையும் உணர முடிந்தது என்பது. இப்போது அவன் கர்ப்போதக ஷீரோதக விஷ்ணு உருவங்களை வர்ணிக்கிறான். ஷீரோதக சாயி விஷ்ணுவை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் எல்லாரையும் உணர முடிகிறது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், யஸ்மின் கியாதே சர்வமே தம் விஜானம் பவதி சர்வம் ஏதவி. சோ முண்டக உபனிஷத் கூற்றுப்படி, அதாவது முழு உண்மையை உணரும் நேரம் எல்லாமே தெளிவாகிறது. பகவத்கீதாவிலும் கிருஷ்ணன் இதயத்தை கூறுகிறான். 7வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்தில், ஜ்ஞானம் ச விஜ்ஞானம் இதம் வக்ஷாம்யசேஷதா யஜ்ஞாத்வா நேகபூயோதன்யத்ர ஜ்ஞாதவ்யம் அவசிஷ்யதே. கிருஷ்ணன் கூறுகிறான், உனக்கு இப்போது பௌதிக ஆன்மீக அறிவினை தரப்போகிறேன். இதை தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு தெரிய வேண்டியது எதுவும் இருக்காது. இன்னும் ஒரு வேதத்தின் வார்த்தை உள்ளது, அது இதை தொடர் இணைக்கிறது. ஆச்சாரியம் மாம் விஜானிய, எவன் ஆன்மீக குருவிடத்தில் அடைக்கலம் எடுத்து கொண்டுள்ளானோ அவனுக்கு எல்லாம் அறிய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சமயம் ஸ்ரீல பிரபுபாதேவை ஒருவர் கேட்டார், சுவாமிஜி எம்பையர் மாளிகையில் எவ்வளவு ஜன்னல்கள் உள்ளன என்று கூறுங்கள் என்றார். பிரபுபாதா, ஒருவன் தன் நிலை உணரும் போது அவருக்கு எல்லாம் தெரிய வருகிறது என்று கூறியதை கேட்டுவிட்டு மேற்படி கேள்வியை கேட்டார். ஸ்ரீல பிரபுபாதா புன்னகையுடன் திருப்பி கேட்டார், கானல் நீரில் எவ்வளவு சொட்டு தண்ணீர் உள்ளன என்றார். பிறகு விவரித்தார், எல்லாம் தெளிவாகும் என்பதன் பொருள் தேவையில்லாத உபயோகமற்றவையெல்லாம் அறிய முடியும் என்பது பொருள் அல்ல என்றார். மாறாக எல்லாம் தெளிவாகும் என்பது நமக்கும் பரமனுக்கும் உள்ள சம்பந்த ஞான், சொந்தம் பற்றிய அறிவு என்று பொருள் என்று விளக்கினார். சஹாரா பாலைவனத்தில் எவ்வளவு மண்தூள்கள் உள்ளன அல்லது எவ்வளவு ஜன்னல்கள் உள்ளன போன்ற மாயாசக்தி பற்றிய அறிவல்ல என விளக்கினார். அந்த அறிவு முழு உண்மை பற்றியது. ஒருவன் சுத்த பக்தனாகும் போது கிடைக்கிறது. பரமனுடன் தொடர்பு கொண்டதை பற்றிய அறிவு என்கிறார். பூமிரா பானலோ வாயு கம்யே வச்ச அகங்காரை தீயம்மே பின்னா பிரகிருதி ரிஷ்டதா. இந்த எட்டும் பரமனின் விடுபட்ட சக்தி, அவனை சார்ந்த சக்திகள். அவற்றை எல்லாம் தாண்டி அவன் இருப்பதை உணரும் அறிவு முழு உண்மை பற்றிய அறிவு என்றால் பிரயோஜனம் இல்லாத ஜட விஷயங்கள் அல்ல. முந்தைய 2 செய்யுளுக்கும் தற்போதைய 1 தொடர்பு உள்ளது. துருவன் துதித்து பரமனிடம் வேண்டுவது சுத்த பக்தர்களின் தொடர்பு. இந்த அறிவு ஏற்றளவை தாண்டி செல்கிறது. அறிவு தெளிவாகிறது. தெளிந்த அறிவாளிகளின் கூட்டால் சில பிரபுபாதா ஒரு ஓமையை தருகிறார். மாங்காய் மரத்தில் முதிர்ந்தால் முதிர்ந்த காய் தருகிறது. எந்த ஒரு காயானாலும் சரி, ஒரு காயை ஆராய்ந்தால் மற்றதெல்லாம் முதிர்ந்து விட்டது என்று பொருள். எப்போது உன்னத அறிவு எழுப்பப்படுகிறதோ அப்போது எல்லாம் தெளிவாகிறது என்று பொருள். அதாவது பரமனுடன் தொடர்பு உடையதை பற்றி தெரிந்த அறிவு என்பதாகும். அது பரம்பரையின் அருளால் தெளிவாகிறது. சில பிரபுபாதா பொழிப்புரையில் கூறியுள்ளதை ஒரு மற்றொரு விஷயம் எல்லாரது கவனத்திற்கும் கொண்டு வருவதற்காக மகாராஜ் கூற விரும்புகிறார். மகாவிஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, இவையெல்லாம் ஒரே உருவாக்கம். இங்கு பொருள்கள் பின்னப்பட்டுள்ளன. பக்தி பிரம்மசம்ஹிதாபடி எஷைக நிஸ்வசித கால மதாவலம்பி ஜீவந்தி லோம விலஜாக ஜெகதண்டநாதாக. விஷ்ணுர் மகான், மகாவிஷ்ணு பற்றி பேசப்பட்டுள்ளது. சந்தேகமில்லை, மகாவிஷ்ணு என்ன செய்கிறார்? லோம விலஜாக, ரோமக்கால்களில் நின்றும் அண்டங்கள் வெளிவருகின்றன. ஜெகதண்டநாதாக, அண்டத்தின் தலைவன் பிரம்மா வெளிவருகிறான். சோ ஒரு பகுதியில் நின்று கலா விசேஷா மகாவிஷ்ணு, ஒரு கலா நேரடி விரிவாக்கம். பிரபுபாதாவின் பாஷையில் கூறுவோமானால் விரிவாக்கம் என்பது கலாவாகும். மகாவிஷ்ணு ஆன்மீக உலகின் சங்கர்ஷ்ணனின் நேரடி விரிவாக்கம். நமக்கு சைத்தன்ய சரிதாமத்தினின்றும் இந்த விஷயம் நமக்கு தெரியும். மகாவிஷ்ணு ஒவ்வொரு அண்டத்துள்ளும் நுழைகிறார். அந்த அண்டங்களில் அவரது உடலினின்றும் வருபவை எண்ணிலடங்காதவை. தன்னை கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக விரிவாக்கி கொண்டு ஒவ்வொன்றுக்குள்ளும் நுழைகிறார். அந்த கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் தொடர்பிலிருந்து ஒரு தாமரை தொப்பிலிருந்து ஒரு தாமரை வளர்கிறது. அதில் தோன்று பிரம்மா தோன்றுகிறார். எல்லாம் அழியும் போது அவருள் திரும்பி நுழைவதாக இந்த செய்யுள் கூறுகிறது. மகாவிஷ்ணுவினிடந்து வந்தவை எல்லாம் உள்ளே செல்கின்றன. சீரோதகசாயி விஷ்ணு ஒவ்வொரு அணுக்குள்ளும் நுழைகிறார். விஷயங்கள் ஒன்றாக கலக்கப்பட்டுள்ளனவா, செயல்கள் கலக்கப்பட்டுள்ளனவா, இரண்டு கர்ப்போதக ஒரு மகாவிஷ்ணுவா, பாகவதம் தவறு செய்துள்ளதா? மகாராஜ் கேள்வி கேட்கிறார். இல்லை, இந்த முரண்பாட்டை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேட்கிறார். மகாராஜ் மூன்று கேள்விகளை கேட்க விரும்புகிறார். முதல் கேள்விக்கு இவற்றிற்கு பதிலெடுத்தவுடன் பதிலளிக்கலாம் என்கிறார். எவ்வளவு மகாவிஷ்ணுக்கள் உள்ளார் என்று கேட்கிறார். ஒருவர் என்று பதில் கிடைக்கிறது. எவ்வளவு கர்ப்போதக சாயி விஷ்ணுக்கள் உள்ளார் என்று கேட்கிறார். இந்த அறையில் எவ்வளவு ஜீவராசிகள் உள்ளனர், மற்ற ஜீவராசிகளை தவிர எவ்வளவு பரமாத்மாக்கள் உள்ளனர் என்கிறார். இந்த அறையில் ஒரு பரமாத்மா, அவர்தான் பலரிடமும் தென்படுகிறார். ஒரே பரமாத்மா ஒவ்வொரு இதயத்திற்குள்ளும். பரமாத்மா ஒன்று, பரமாத்மா ரெண்டு, பரமாத்மா மூன்று என்று இல்லை. ஒரே பரமாத்மா, ஒரு கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஒரு மகாவிஷ்ணு. இப்பொழுது கடைசி கேள்வி, இப்படி என்றால் மூணு விஷ்ணுக்களா அல்லது ஒரு விஷ்ணுவா? ஒரு விஷ்ணு என்னவாகிறது? மூன்று வேறு பெயர்கள். மகாவிஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சீரோதக சாய் விஷ்ணு. செயலுக்கு தகுந்தார் போல பெயர். எனவே ஒரே ஒரு விஷ்ணு தான் பெரிய உருவம். எல்லாம் அவனிடந்து வரும். மகாவிஷ்ணு மிகச்சிறிய உருவம், அணுவுக்குள்ளும் நுழைவான். க்ஷீரோதக சாயி விஷ்ணு நம்மால் அளக்க முடியாதது, மைக்ரோஸ்கோப்பிலும் பார்க்க முடியாதது. பத்தாயிரத்தில் ஒரு பங்கு தலைமுடியின் நுனி நம்மளது ஆத்மா, அதுக்குள்ளும் நுழைகிறான். எப்படி அளக்கிறீர்கள்? எவ்வளவு ஆம்ஸ்ட்ராங் அளவீடு? அதாவது அவன் ஒன்றை செய்தவுடன் மற்றதற்கு வருகிறான். அதாவது ஒரே விஷ்ணு ஒரு செயல் சென்ற பிறகு மற்றொரு செயலுக்கு வருகிறான். ஏயிலிருந்து பி செல்வது போல ஒரே நேரத்தில். அவனுடன் யோகசக்தி, அவனது விருப்பம். அவன் யோகேஸ்வரன், யோகசக்திகளுக்கெல்லாம் தலைவன். ஒருவனே ஒரே நேரத்தில் வெவ்வேறு செயல்களை செய்கிறான். எல்லாம் குழப்பம் போல் தெரிவதற்கான விடை இதுதான். துருவன் சீரோதக சாய் விஷ்ணுவிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். நீ இதை செய்கிறாய், அதனை செய்கிறாய் என்று. எனவே உண்மைதான், பாகவதம் தவறு செய்யவில்லை. நீ எல்லா செயல்களும் செய்கிறாய், நீ எல்லா அண்டங்களையும் தோற்றுவிக்கிறாய், பிரம்மாவை உண்டாக்குகிறாய். உனது நாபி கமலத்தினின்றும் நீ என்னெதிரிலும் நிற்கிறாய். இப்போது உண்மையில் நீ இதயத்துள் கமைந்திருந்த போதிலும் நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்காய். உன் விருப்பம் போல எதுவும் செய்ய முடியும். உனது உருவம் முழுமையான ஆன்மீகமானது. துருவன் ஏழு வயது பாலகன், பகவத்கீதா பாகவதம் வகுப்புக்கு செல்லவில்லை. அவன் தான் கொடுத்த மந்திரமாகிய ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்பதை தீவிரமாக 6 மாதம் இடைவெளி அன்று ஜபித்தான். மகாராஜ் ஸ்ரீ பிரபுபாதா விளக்க உரையில் கூறியிருப்பதை குறிப்பிட்டு கூற விரும்புகிறார். சாதாரணமாக அறிவாளிகள் அருவவாதிகளாக இருப்பர். அவர்களால் கர்ப்போதக சாயு விஷ்ணுவின் நாபி கமலத்தினின்றும் தோன்றும் தாமரை தன்று என்றெல்லாம் ஜீரணிக்க முடியாது. குழந்தையை தாய் தொப்புளுடன் இணைக்கப்பட்டுள்ளது, ஆனால் மற்றது சாத்தியமில்லை. என்னவாகிறது? எவரோ கதை பின்னியுள்ளனர் என்பர். 4 தலை பிரம்மா நாபி கமல தாமரையில் வீற்றிருக்கிறார். இதையெல்லாம் அவர்கள் விலக்கி தள்ளுகின்றனர். எவர் பக்தருடன் தொடர்பு கொண்டுள்ளார்களோ அவர்களால் தான் இவற்றை புரிந்து கொள்ள இயலும். பக்தனின் தொடர்பால் நமக்கு கிடைப்பது என்ன? மூளை சிகிச்சையா? இல்லை, பரமனின் அருள் கிட்டுகிறது. பக்தர்கள் அந்த அருளை தருகிறார்கள், தாங்குபவர்களாக இருக்கிறார்கள். துருவனின் தலை மீது சங்கால் பகவான் தொட்ட மாத்திரத்திலேயே மறைமுகமாக ஆன்மீக அறிவு ஊட்டப்பட்டது. இதே சக்தி பக்தர்களும் பெற்றிருக்கிறார்கள். அவரது ஒலி அலைகள் மூலமாக அவர்கள் பேசும்போது ஆன்மீக சக்தி வெளிவருகிறது. அந்த சங்கத்தை அடைபவன் அருளை பெறுகிறான். எவருக்கு அந்த தொடர்பு இல்லையோ இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் இழக்கின்றனர். அவர்கள் இவையெல்லாம் கட்டுக்கதை என்பர். சுவாரஸ்யமாக உள்ளது, கேட்க எனக்கு தேவையில்லை. கட்டுக்கதை என்பர். நடைமுறைக்கு வரமாட்டீர்கள் என்பர். நம் மற்றவர்களுக்கு நமது தொடர்பை தர வேண்டிய வழிமுறையை ஏற்படுத்த வேண்டும். நம்மை சுற்றி பார்த்தோமானால் எல்லாம் எங்கே போகின்றன என்று தெரியும். எல்லாம் கீழ் நோக்கி தாழ்ந்து விழுந்து செல்கின்றன. இது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய யுகம், தங்க யுகம். அதாவது கலி முத்தாது என கூற இயலாது. நாம் தீவிர சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்பினோமானால் கட்டுக்குள் இருக்கும். 2 விஷயங்கள் நடக்கும். இதனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது தொடரும். இன்னும் வேகமாக 2வது சிலர் வைகுண்ட எக்ஸ்பிரஸ் பிடித்து கொள்வர். முழுவதுமாக தலைகளில் நின்றும் விடுதலை அடைவர். அந்த அளவுக்கு நாம் நமது நட்பை அவர்களுக்கு அளிக்க முன்வர வேண்டும். வாரம் ஒரு சனிக்கிழமை அல்ல, முறைப்படி தொடர்ந்து நாம் பெற்ற அருளை செய்தியை, பாகவத்தின் செய்தியை, புனித நாமத்தின் செய்தியை ஸ்ரீல பிரபுபாத படிப்பினையின்படி தர முன்வர வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதா நமக்கு பல இயக்கங்களை அருளியுள்ளார், இலக்கியங்களை அருளியுள்ளார். இதை நாம் பகிர்ந்தளிக்கலாம், பிரசாதம் பகிர்ந்தளிக்கலாம். அவரவர்கள் தங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அவரது புனிதத்தன்மையை பெறுவதற்காக ஒலிவடிவிலோ ருச்சி வடிவிலோ அறிவு வாயிலாகவோ பக்தர்களின் கூட்டு வழியாகவோ அடையலாம். நாம் அவர்களை கோவிலுக்கு அழைக்கலாம். நமக்கு செய்ய வேண்டிய செயல்கள் பல உள்ளன என்கிறார் மகாராஜ். அடுத்து துருவன் விஷ்ணுவிற்கு தோத்திரங்கள் சமர்ப்பிக்கிறான். அழியாத உன்னத மகிமையால் நீ எல்லாவிதமான உயர் அறிவுபூர்வமான செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக அமைந்துள்ளாய். நீ நிரந்தரமாக விடுதலை அடைந்தவன். பிரபுபாத பொழிப்புரையின் தொடக்கத்தில் பக்தரில்லாதோரின் மனநிலையில் எழும் சந்தேகங்களை விளக்கும் போது கூறுகிறார். பரமன் தூங்குவது, விழிப்புவது, தோற்றம், மறைவு போன்ற விஷயங்களில் அவர்களின் எண்ணம் சாதாரணமானவர்கள் செய்வது போலதானே இருக்கின்றன என்று நினைக்கிறார்கள். இதில் என்ன தனித்தன்மை உள்ளது என கேட்கிறார்கள். துருவன் தனித்தன்மை என்ன என்பதை மகிழ்ச்சியுடன் கூறுகிறான். எந்த ஒன்று பரமனையும் மற்ற ஜீவராசிகளையும் வேறுபடுத்துகின்றது என்று கூறுகிறான். அதை அவன் தன் அனுபவபூர்வமாக விளக்குகிறான். விஷ்ணு எந்தெந்த வகையில் தெய்வீக நிலை உள்ளான் என்று சில விஷயங்களை விளக்குகிறான். முதலாவதாக அவனை எல்லா ஜீவராசிகளின் செயலுக்கும் சாட்சியாக உள்ளான் என்று கூறுகிறான். பகவத்கீதையில் க்ஷேத்ரஜ்ஞா, க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞா பற்றி கூறுகிறான். க்ஷேத்ரஜ்ஞா என்பவன் செயல்படும் இடத்தை பற்றி அறிபவனாகும். ஆனால் எல்லாவற்றையும் அறிபவன் ஒருவன் உள்ளான். அந்த அதே பரமாத்மாவாகிய க்ஷீரோதகசாயி விஷ்ணு அவன் முன் நின்று கொண்டிருக்கிறான் என்று உணர்கிறான். நீ தனித்து நிற்பவன் என்கிறான். நிரந்தர விடுதலை அடைந்தவன் என்கிறான். நீ இயற்கையின் பலவந்தப்படுத்தப்படுபவன் அல்ல என்கிறான். அதில் நீ இயற்கையினால் பலவந்தப்படுத்தப்படுபவன் அல்ல என்கிறான். அதில் கட்டுப்பட்டவனும் அல்ல என்கிறான். நீ ஜடவுலகில் தோன்றும் போது உனது இனிய விருப்பத்தினால் தோன்றுகிறாய், அதே போன்று மறைவும் செய்கிறாய். அதனால் தான் நீ இப்போது இங்கு உன் விருப்பத்தால் நின்று கொண்டிருக்கிறாய் என் முன் என்கிறான். இது எல்லோருக்கும் சாத்தியமா? உண்மையல்ல. நீ சுத்த சத்துவத்தில் நிலை பெற்றிருப்பவன், அதாவது தமோரஜோ குணம் இல்லாதவன். சுத்த சத்துவத்தில் இருக்கிறாய். நீ பரமாத்மாவாக மாறாமல் இருக்கிறாய். ஆனால் நம் உணர்வு எப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கிறது. நம் மனம், உடல்கள் எல்லாம் எப்போதும் மாறிக்கொண்டிருக்கின்றன. சுகதுக்கங்கள் மாறுகின்றன. ஆனால் பரமன் மாறுதல் அடைவதில்லை. அவன் ஆறுவித ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றிருப்பவன். சத்ரஜோ தமோகுணங்களின் நிரந்தர தலைவன். த்ரதீஷ த்ரி ஆதீஷ மூன்றின் தலைவன். இவ்வாறு நீ சாதாரண ஜீவராசிகளிலிருந்தும் வேறுபட்டவன் என்று விளக்குகிறான். விஷ்ணுவாக நீ அண்டங்களின் எல்லா விஷயங்களையும் பாதுகாக்கிறாய். அவனுக்கும் நமக்கும் வேறுபாடு. அவன் பாதுகாப்பவன், நம் பாதுகாக்கப்படுபவன். நித்யோ நித்யானாம். அவன் ஒருவன்தான் பலரை பாதுகாக்கிறான். துருவன் அந்த ஒருவனிடம் பேசுகிறான், பலவற்றிடம் பேசவில்லை. அவன் அந்த அளவு பக்குவமாக தெளிவு பெற்றுள்ளான். துருவன் பரமனுடன் பேசிக் கொண்டிருப்பினும் பரமன் நிலை தனித்தன்மையானது என்று உணர்கிறான். உனது சக்தியின் மூலம் அண்டத்தினை பாதுகாக்கிறாய். அவன் நம்மை பாதுகாக்க வேண்டி அலட்டிக் கொள்வதில்லை. நாளின் முடிவில் வலிவிழந்து சோர்ந்து களைத்து போவதில்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்வதில்லை. பிறகு எழுந்து பாதுகாக்க வேண்டி அலட்டிக் கொண்டு ஓடுவதில்லை. தன் சக்தியின் மூலம் நிறைவேற்றுகிறான். அவன் ஏதும் செய்ய தேவையில்லை. அவன் மீது எல்லாமே சார்ந்திருப்பினும் யாகத்தின் பலனை அனுபவிப்பன் அவன்தான் என்றாலும் போக்தாரம் யஜ்ஞ தபசாம் இந்த மூன்றையும் அறிபவர் பரமனின் மற்ற நிலைகளில் அறிந்து மகிழ்ச்சியுடன் உள்ளார் என்கிறான். அவன் உணர்ச்சி வெள்ளத்தில் மிதக்கிறான். இந்த நிலை துருவன் போன்று அமைந்திருக்கும் ஒருவரால் தான் அறிய முடியும் என்கிறார் மகாராஜ். நம் ஏட்டளவில் கொண்டு வந்து கனவு காணலாம். நாம் நினைத்தால் அந்த நட்பை தேடலாம். அதன் அழகாக இடைவிடாமல் குணங்கள் செயல்களை கேட்கலாம். சில பிரபுபாதா நீளமான அழகான பொழிப்புரை அருளியுள்ளார். அவன் ஆதி புருஷன். ஒவ்வொரு காலையும் நாம் கோவிந்தம் ஆதி புருஷம் என்று பாடி பரமனை வழிபடுகிறோம். அவன் தோன்றுகிறான். ஆனாலும் அவனது ஆன்மீக சக்தியால் தோன்றுகிறான். ஆத்ம மாயா, தெய்வி மாயா அல்லை. தெய்வி மாயாவினால் ஜீவராசிகள் தவிக்கின்றன. தெய்வீகேஷா குணமயி. அவன் எப்போதும் சுதந்திரமானவன், எப்போதும் விடுதலை அடைந்திருப்பவன், அழுக்கடையாதவன். நமக்கு அவன் செயல்கள் அழுக்காக தோன்றுகின்றன. அடிப்படையில் அவ்வாறு இல்லை. நாம் கேட்டு அறியலாம். நமது ஆச்சாரியர்கள் விளக்கமாக எழுதியுள்ளார்கள். உதாரணமாக கிருஷ்ணன் கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடுவது தவறாக தெரியும். ஏதோ ஒரு சிறுவன் எவர் வீட்டிற்கேனும் சென்று ஏதாவது திருடினால் அது லீலை இல்லை, தவறான நடத்தியாகும். அந்த குணம் கண்டிக்கப்படாவிட்டால் அது பெரிய தவறில் முடியும். அவன் பெரியவனாகின பிறகு குழந்தைக்கு கூட அது தவறான செயல்தான். ஆனால் கிருஷ்ணன் செய்தால் அது ஆச்சரியமானது. கிருஷ்ணன் திருவுடைய நினைக்கும் போது நாம் முட்டாளா? மற்றவரது பொறுத்தவரையில் அது தவறு. நிரந்தர அன்பை பெற விரும்புவோருக்கு அது அன்பு பரிசாகும். ஆனால் அவன் யசோதையின் பையன். எனவே அவன் உக்ரான அறை நின்று திருடுகிறான். அவன் செய்வது புதிர் போல உள்ளது. கிருஷ்ணன் புதிரானவன், தெய்வீகத்தனமான புதிரானவன். ஏனெனில் அவன் கிண்டல் செய்வதால் அவர்களுக்கு தெய்வீகமான மகிழ்ச்சி உண்டாகிறது. பக்தர்களின் நிந்தனை அவனுக்கு நிந்தாஸ்துதி. ஏனெனில் அவ்வளவு நெருங்கிய அன்பு பிணைப்பு, அது கிருஷ்ணனின் தன்மை. அவன் பக்தர்களின் அன்பை திருப்பி தருகிறான். இவற்றை பக்தர்களின் சேர்க்கையால் புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களால் உண்மையில் புரிந்து கொள்ள முடியாது. அறிவாளிகள் கோவிந்த லீலாமிரத போன்றவற்றை படிக்கும் போது கிருஷ்ணனை பயங்கரமானவாக நினைக்கிறார்கள். இவர்கள் அறிவாளிகள். மற்றவரை பற்றி கேட்கவும் வேண்டாம். நன்னடத்தைவாதிகள் கண்டிக்கின்றனர். பக்தர்கள் வாயிலாகவே உண்மையை நெருங்க முடியும். பௌதிக நிலை உள்ளவர் அவரது தாழ்ந்த நிலையிலேயே தங்கிவிடுகின்றனர். அல்லது சாதாரண நன்னடத்தையை அடிப்படையாக கொண்டு கண்டிப்பர். கிருஷ்ணன் என்பவன் இல்லை என்று ஒதுக்கிவிடுவர். அறிவாளிகள் வெறும் ஏட்டறிவு அறிவில் முறித்துக் கொள்வார்கள். பக்தர்களின் தொடர்பு இல்லாவிட்டால் அவர்கள் அருவவாதிகளாகவோ சூன்யவாதிகளாகவோ ஆகின்றனர். இப்படிப்பட்டோரின் கூட்டம்தான் உலகத்தில் நிறைந்துள்ளது. இந்தியாவில் மட்டுமல்ல, எங்கும் அவ்வளவுதான். ஒரு சிறிய செய்தி. அமெரிக்காவில் மான்ஹாட்டன் என்ற இடத்தில் சிவபெருமானின் படம் மக்கள் உபயோகிப்பதை பார்க்கலாம். ஓம். தொலைத்தொடர்பு வழியாக இம்மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் நிறையவே கிடைக்கும். அருவவாதம், ஏனெனில் சரணடைய தேவையில்லை அல்லவா. நான் அருவத்தில் இருப்பேன். இம்மாதிரியான நுணுக்கமான விஷயங்கள் அருவத்தனத்தை அதிகமாக பரப்ப மிகவும் மலிவாக உள்ளன. மகாராஜ் எல்லா சகபக்தர்களுக்கும் அறைகூவல் விடுகிறார்கள். நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைவு உள்ளன. நாம் நம் கிருஷ்ண உணர்வை அருமையாக அனுபவிக்கும் அதே நேரத்தில் நாம் மற்றவர்கள் அருவவாதத்தால் தாக்கப்படுவதிலிருந்து காப்பாற்றும் இரக்க குணத்தையும் அன்பாக வெளிப்படுத்தி நம்மை மற்றவர்கள் நெருங்கும் நிலையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். நாம் உன்னத அறிவை பெறுவதில் பணியுடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார். இதைத்தான் துருவன் வெளிப்படுத்துகிறான் இங்கு. அது மாதிரியானவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு தேவை. தேசிய தொலை தொடர்பு மையம் அல்லது தேசிய பௌதீக பூகோள அமைப்பு மையம் பூமியில் சொர்க்கம் என்ற பெயர் திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. வெவ்வேறு தொடர்புக்கு தகுந்தார் போலும் அதனுடன் தொடர்புள்ளவற்றையும் மேலுலகம் என்று ஒன்றுள்ளதா என்றும் ஆராய்கின்றது. அவர்கள் முதலில் விருந்தாவனத்திற்கு வந்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த தொடர்புடையவர்கள் விருந்தாவனத்தில் பக்தர்களின் சேர்க்கை கிடைத்தது. ஏனெனில் ஒருவர் விருந்தாவனம் செல்லலாம், ஆனால் பக்தி தவிர மற்றதை பார்த்துவிட்டு அங்கு அழுக்கு இருக்கிறது என்று ஒரு அழகிய கட்டுரை எழுதலாம் தேசிய பூகோள அமைப்பு பத்திரிகையில். ஆனால் பக்தர்களின் சேர்க்கையால் நல்ல பாராட்டு கிடைத்தது. அவர்கள் ராதாரமன் கோவிலுக்கு சென்றனர். நல்ல பஜனை இருந்தது. குருகுலத்தில் படித்து பட்டம் பெற்ற கருணாமிர்த சுவாமி தாசி அவர்களின் பாடிய கீர்த்தனங்களை பதிவு செய்தனர் என கேள்விப்பட்டதாக மகாராஜ் கூறுகிறார். அந்த மாதாஜிக்கு அருமையான குரல் வளம், எனவே நல்ல பாராட்டு கிட்டியது. அப்படிப்பட்டது தேவை. ஏனெனில் மக்களின் மனதை லௌகீக வசீகரத்தினின்றும் கெட்ட பண்டிதர்களின் பிடியினின்றும் இழுத்து பக்தியின் மீது திருப்ப இம்மாதிரியான விஷயங்கள் தேவை என்கிறார். நமது வாழ்வும் அவர்களின் வாழ்வில் மாறுதலுக்கு அடிகோலும். சாதாரண படித்த எல்லா வகையானவர்களையும் கிருஷ்ண உணர்வு இயக்கம் மிக மிக முக்கியமானது. கடைசி செய்யுள். என தருமை தலைவனே, உனது அருவ பிரம்மத்தில் எப்போதும் இரண்டு எதிர்மறை பொருள்கள் உள்ளன. எதிர்மறை பொருளா? அருவ பிரம்மத்திலா? எல்லாமே ஒன்றல்லவா? ஆனால் துருவன் கூறுகிறான் இரண்டு எதிர்மறைகள் உள்ளன என்று. இதையே சில பிரபுபாதா அவர்களும் தனது பொழிப்புரையில் எழுதியுள்ளார். இரண்டு எதிர்மறை பொருள்கள் என்னவென்றால் வித்யா அவித்யா எனப்படும் அறிவு அறியாமை. உனது ஜடசக்தி ஜட உலக உருவாக்கத்திற்கு உண்டாக்கப்படுகிறது. தொடர்ந்து பிரிவுபடாத அருவ பிரம்மத்தினின்றும் தோன்றும் எல்லையற்ற மாறுதலற்ற ஆனந்தமயமான ஒன்று ஜட உலக சிருஷ்டிக்காக உருவாக்கப்படுகிறது. இரண்டு பொருள்கள் வித்யா அவித்யா. மிகவும் சுவாரஸ்யமான பழிப்புரை. இதற்கு மேலும் சிகரம் வைத்தார் போல் அருவ பிரம்மத்திற்கு துருவன் தன் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறான். அதை பரமனிடமிருந்து வேறுபட்டதாக அல்ல என்று உணர்கிறான். ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூர் கூறுவது என்னவென்றால், இந்த அருவ பிரம்மம் முக்கியமாக மிகவும் முன்னேறியவர்களுக்காக உருவாக்கப்பட்ட தன்மை. ஆனால் அவர்களால் ஆன்மீக உலகில் உள்ள பல வகையான விசித்திர தன்மையை உணர முடியாது. அவர்கள் பரமனின் ராச நடனத்தையும் மான்கள் மயில்கள் கிளிகள் சந்திரன் மரங்கள் யமுன நதி இவற்றை கேட்கும் போது அது அவர்களுக்கு ஜட உலகத்தன்மையாக தோன்றுகிறது. அவையெல்லாம் கற்பனை என்பர். அவர்களால் இவையெல்லாம் இருக்க முடியாது என்பதை இருக்க முடியும் என்பதை அறிய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் பக்தர்கள். ஆனால் அவர்களது ஊக அறிவை சார்ந்திருக்கும் கியானமிஸ்ர பக்தர்கள் ஆகிறார்கள். அதாவது பக்தி ஊக அறிவின் கலவை. ஏனெனில் அருவ தெளிவு முழு உண்மையை அரைகுறையாக அறியும் தன்மையாகும். துருவன் மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவிக்கிறான். ஈசோபனிஷன் நமக்கு ஒரு முக்கியமான புத்தகமாக ஸ்ரீல பிரபுபாத அவர்களால் பக்தி சாஸ்திரி தேர்வுக்கான மற்ற புத்தகங்களாகிய பக்தி ரசாமிரத சிந்து உபதேசாமிரதா பகவத்கீதை இவற்றுடன் சிபாரிசு செய்துள்ளார். அங்கு வித்யா அவித்யா வழிபாடு பற்றி கூறும்போது வெவ்வேறு வகையான பலன்கள் கிடைப்பதாக விளக்கப்படுகிறது. நாம் வித்யாசக்தியை அதிகமாக வழிபட நாம் முழுவன்மையை நெருங்குகிறோம். அவித்யாசக்தியை வழிபட நாம் பலவேறு உருவாக்கங்களான நாய் குரங்கு பூனை பன்றி பெரிய வீடு பங்களா கார் உயர்ந்த நிலை அரசாங்கத்தில் பதவி போன்ற பல்வேறு தன்மைகளில் அமைக்க பெறுவோம். இவற்றை வணங்குபவர்கள் அதில் அமர்த்தப்படுவர். அதுதான் அவித்யாசக்தி. பலன்கள் வேறுபடுகின்றன. தேவர்களை வழிபடுவதும் அவித்யாசக்தியாகும். உயர்ந்த பரவனை வழிபடுவோர் உயர் அறிவுக்கு இட்டுச் செல்லப்படுவார்கள். விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூர் விளக்கும் பொழிப்புரையில் ஸ்ரீல பிரபுபாதா இரண்டு சக்திகளும் பிரம்மத்தில் இருப்பதாக விளக்குகிறார். எல்லா உருவாக்கமும் பிரம்மத்தினின்றும் வருகின்றன. அவை பரமனின் சக்திகள். அருவ பிரம்மத்தில் சக்திகள் இல்லை என்று அருவவாதிகள் நினைக்கின்றனர். சக்தி என்றால் அறிவு பிரம்மன் என்றால் வேறுபாடு இல்லை, பிரம்மன் உயர்ந்தது, இதுதான் அவர்கள் கருத்து. ஆனால் அறிவால் தெளிந்திருந்த துருவனிடமிருந்து நமக்கு செய்தி கிடைக்கிறது. இந்த சக்திகள் பிரம்மத்தில் உள்ளன என்று சாரஸ்யமானது. அவித்யாசக்தி வசப்பட்டோர், அதாவது மாயையில் வீழ்ந்தோர்களுக்கு அறிவும் இல்லை, பக்தியும் இல்லை. ஆனால் சிறிது முன்னேறிய தியானத்துடன் கலந்த பக்தன், அதாவது ஊக அறிவு வசப்பட்ட பக்தன், அவன் மேலும் முன்னேற்றமடைந்தால் அவன் முழு உண்மையை உருவத்தில் உணர்கிறான். பரமனின் கிரியாசக்தியை ஏற்றுக்கொள்ளும் மாத்திரத்திலேயே முழு உண்மையின் ஆறு செல்வங்களையும் உணர முடிகிறது. கிரியாசக்தி பரமனின் ஒரு தன்மை. சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் உதாரணம் தருகிறார். ஒருவன் இலக்கை அடைவதை உதாரணம் தருகிறார். தொலைவிலிருந்து பார்க்கும்போது மலைகள், பிறகு நெருங்க பலவித உருவங்கள், மரங்கள், பறவைகள், மனிதர்கள் தனித்தனியாக மேலும் நெருங்க தெரிகின்றனர். பரமன் அறியப்பட்டால் அது ஒரு முறையான கட்டளை. ஆனால் வித்யா அவித்யா சக்திகள் பௌதீக உருவாக்கத்துக்கு இந்த பிரம்மனுக்குள் மேலும் அதன் நிலை. எனவே ஊகத்துக்கும் அதற்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன், அந்த பிரம்மத்திற்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன் என்கிறான். அவன் பகவத்கீதை வகுப்பு செல்லவில்லை. அவன் தன் மாலைகளை ஜபித்தான். அவனுக்கு நாரதின் முழு அருள் கிட்டியது. அவன் தன் தெளிவான விளக்கங்களை, சாத்திரத்தின் முடிவுகளை நமக்கு தருகிறான். நாம் பகவத்கீதை வகுப்பு செல்ல தேவையில்லை என நினைக்க கூடாது. நம் மாலைகளை ஜபித்தால் போதும் என்று நினைக்க கூடாது. நாம் பகவத்கீதை பாகவத வகுப்புகளுக்கு சென்று துருவனின் தெளிவான விளக்கங்களை கேட்க வேண்டும். அது நமக்கு வேகமாக தெளிவை தரும். எப்போது எனில் வெறும் ஏட்டளவில் இல்லாமல் நடைமுறை வாழ்வில் ஏற்க வேண்டும். மேலும் ஒரு துதி, பிறகு மௌனமாகிறான். பரமன் பேசுகிறான். கேள்வி ஒன்று. நாம் பூக அறிவு நிலையில் உள்ளோம் என எவ்வாறு ஏறியலாம்? எவ்வாறு சாதாரண அறிவு சூழ்நிலையை எப்படி அடைய காரணமாக இருக்கும்? நாம் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று எவ்வாறு எறியலாம் என்ற கேள்விக்கு மகாராஜ் பதிலளிக்கிறார். இரண்டு விஷயங்கள் கூறப்படுகின்றன. நாம் அந்த அறிவை எவ்வளவு சார்ந்துள்ளோம், பரம்பரை வழி அறிவை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது முக்கியமானது. மற்றது அவ்வளவு நம்பிக்கை நமது சிறிய மூளையில் நம் முதலீடு செய்துள்ளோம் என்பது. எல்லாவற்றையும் சுழற்றி நம் இதயத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் உள்ளோம் என்பது. நமது அறிவு தெளிவுகள் சிறிய எல்லைக்குட்பட்டது. ஊக அறிவின் மூலம்தான் பேசுகிறோமே தவிர தெளிவடைந்த அறிவு சென்று விட்டது. அதுதான் துருவன் கூறுகிறான் இங்கு. வழிமுறை நமக்கு சைத்தன்ய மகாபிரபுவால் பரமனை பற்றி சிரவணம் கீர்த்தனம் மூலம் அருளப்பட்டுள்ளது. சீட பரம்பரை மூலம் விவாதிப்பது என்பது வித்து. தண்ணீர் தொடர்ந்து பாய்ச்சுவதன் மூலம் வித்து வளர்கிறது. அது மாவடு மாங்காய் நிலை. நாம் எவ்வளவு ஊகத்தை சார்ந்துள்ள நிலையை நிறுத்தி இறங்குமுறை அறிவை பெறுகிறோம், அது பக்குவமடைந்த மாங்காய் ஆகும். நாம் நம்பிக்கையுடன் தீவிரமாக நம்மை சிரவணம் கீர்த்தனம் என்ற தண்ணீர் பாய்ச்சும் முறையில் ஈடுபடுத்திக் கொள்ள வித்து வளர்கிறது. அது பழுத்து முதிர்ந்த மாங்காய் ஆகிறது. அப்போது அது ஊக நிலை நின்றும் வீறுபடுகிறது. மாதுரிய காந்திம்பனின்படி நம்பிக்கை என்பது ஒரு முக்கியமான பகுதியாகும். ஐந்தாவது ஸ்கந்தம் வெளியிடப்பட்ட போது பலர் நம் இயக்கத்தின் நின்றும் விலகினர். ஏனெனில் அதில் வெளியிடப்பட்ட விஷயங்கள் அவர்கள் பள்ளியில் அண்டத்தை பற்றி விஷயத்தின் நின்றும் வேறுபட்டிருந்தது. அவர்கள் வேறு விதமான அடிப்படை நம்பிக்கை கொண்டிருந்தனர். இதற்கு உறுதியான உதாரணம் உள்ளது. பூமியை மையமாக கொண்ட ஒரு கொள்கை, சூரியனை மையமாக கொண்ட ஒரு கருத்து. இது மிகவும் சுலபம். எவ்வாறு அளவீடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த உதாரணத்தினின்றும்? நாம் சூரியனிடமிருந்துதான் கணக்கிடுவேன் என்று கூறுவது. எண்கள் ஒரே மாதிரி வேலை செய்கின்றன. அதனுடைய சுழல் வேகம் முதலியன. சிலர் பூமி தட்டையாக உள்ளது என்று பாகவதம் கற்பிக்கின்றது என நினைத்தனர். எனவே பூமி மையம் என்று கூறுவதாக எண்ணினர். அவரது நம்பிக்கை ஊகத்தை அடிப்படையாக கொண்டது. அறிவு உறுதி செய்யப்பட்டது. ஸ்ரீல பிரபுபாதா முக்கியமாக செய்ய விரும்பியது என்னெனில், நமது நவீன கல்வி முறைப்படி அது நாத்திகம். அமெரிக்க சட்ட நீதிமன்றத்தில் பயங்கர போராட்டம் இதை பற்றி. அறிவுமுறை நீதிமன்றத்தில் சவால் விட்டது. பென்சில்வேனியா என்னும் மாவட்டத்தில் ஒரு பள்ளி கல்வி முறையை அறிவு அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டுமா என சவால் விட்டது. டார்வின் கொள்கையுடன் கூட. எனவே நீதிமன்றத்திற்கு வந்தது. அறிவு முறை வகுப்பில் பதுத்தலாமா வேண்டாமா என்று. ஏனெனில் இந்த முறையில் கடவுள் வகுப்பிற்கு வெளியே இருக்க வேண்டும். முழு சமுதாயம் நாஸ்திக கும்பல். எனவே ஓட்டு குறைவாக கிடைத்தது. ஆஸ்திகம் வகுப்பிற்கு வரக்கூடாது இப்படி இருந்தால் நாகரிகம் எவ்வாறு இருக்கும் என எதிர்பார்க்க முடியும்? நீதிமன்றத்தால் தீர்மானிக்க இயலாது. கடவுள் செய்தானா, குரங்கு செய்தானா, எல்லாமே ஒரு சந்தர்ப்பவாதம். ஆனால் பகவத்கீதை பாகவத அறிவு உறுதி செய்கிறது. நமக்கு நாம் கண்மூடி இருக்க வேண்டிய விஷயங்களில் நாம் எவ்வாறு நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றன. நாம் இதை பற்றி பேச வேண்டாம். இது நம்பிக்கையை சார்ந்த விஷயம். நாம் நமது ஊகசக்தியும் பலநோக்கு செயல்களையும் விட்டுவிட வேண்டும். இந்த நிலையில் நம் கவனம் ஊகத்தை சார்ந்திருக்கிறது என்பது கணக்கிட வேண்டுமா அல்லது நேரான வழிமுறையை பின்பற்ற வேண்டுமா என்ற கேள்விக்கு, நம் வாழ்வினின்றும் இருள் அகல வேண்டுமானால் நமது கவனம் உன்னத அறிவின் மூல காரணத்தை சார்ந்திருக்க வேண்டும். இது முதன்மையானது, மற்றது இரண்டாம் தரமானது. உங்களது ஒளியை ஏற்றிக் கொள்ளுங்கள். எப்படி பக்தி தொண்டின் மூலம் அனர்த்த நிவர்த்தி விலகுகிறதோ அதே போன்றது நம் இதயத்தில் உள்ளவற்றை கண்டுபிடிக்கிறோம். நமக்கு அது இருப்பது கூட தெரியாது. அது வந்து வந்து செல்கின்றது, நம்மை இக்கட்டில் ஆழ்த்துகிறது. பலனை எதிர்பார்த்து செயல்படும் போது நமது கவனம் மாறி அம்மாதிரியான வழிகளுக்கு தடம் மாறி செல்கிறது. பலனை எதிர்பார்க்கும் மனநிலை கிருஷ்ண உணர்வு உதைக்கிறது. அது கிருஷ்ண உணர்விலிருந்து கிருஷ்ணன் மறைந்து விடுகிறான். அனர்த்தங்களை நாம் களையும் போது அவை இருப்பதை அறிகிறோம். எனவே எப்போதும் தெளிவுடன் இருக்க வேண்டும். எனவே பஜன கிரியா நிலையை நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். அப்போது அனர்த்தங்கள் விலகும், மேலும் ஊக அறிவும் விலகும். நமது ஆவல் தொடர்ந்து இருக்க வேண்டும். உண்மையான உன்னதமான அறிவின் நாம் கேள்வி கேட்க வேண்டுமே தவிர தலை சுரிந்து கொண்டிருக்கக்கூடாது என்கிறார். நாம் அவசர நிலையை உணர்ந்து கிருஷ்ண உணர்வு வளர்த்து கொண்டு கிருஷ்ணனின் அருகாமையை நெருங்க வேண்டும். பொறுமையற்ற நிலை இம்மாதிரி நிலைமை எவ்வாறு கையாள வேண்டும்? நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் படியுங்கள் என்கிறார் மகாராஜ். கிருஷ்ணன் மீது நம்பிக்கை இருந்தால் நாம் அந்த நிலையில் அவனுக்கு தொண்டு செய்வோம். நமக்கு அவனுடன் இருக்கும் தொடர்பு காரணமாக உற்சாகம் ஏற்படும், வேகமாக செல்ல முடியும். நம் காலடிகள் கிருஷ்ணனை நோக்கி வேகமாக முன்னேறட்டும். அது நன்றாக இருக்கிறதா? இல்லை, ஏனெனில் அவன் தனது இனிமையான விருப்பத்தினால் தன்னை காட்டித் தருகிறான். காலப்போக்கில் அவன் தன்னை காட்டித் தருவான். அது நமது உற்சாகத்தை குறைக்க கூடாது. ஆனால் நமது பொறுமை நம்பிக்கையின் வாயிலாக இருக்கிறது. எனவே ஏனெனில் அவன் அன்பான தன்மையுடையவன். அவன் காலப்போக்கில் தெரிவான். அதற்கு நமக்கு முழு ஆழ்ந்த நம்பிக்கை தேவை அவனிடத்தில். அப்போது நமக்கு முழு ஆழ்ந்த பொறுமையும் சுலபமாக இருக்கும். அதுவும் நமது ஆச்சாரிகளால் தெளிவாக்கப்பட்டுள்ளது. ரூப கோஸ்வாமி நம்மை பொறுமையாக உற்சாகமாக இருக்கும்படி கூறுகிறார். எனவே நாம் அவ்வாறு இருக்க வேண்டும். உற்சாகா நிச்சயா தைரியாது. நமது உற்சாகம் ஆன்மீக நிலையில் இருக்க வேண்டும். உற்சாகத்தினை பாதுகாக்க ஆன்மீக எண்ணம் வேண்டும். இல்லாவிட்டால் நாம் ஆரம்பித்துடுவோம், நின்று விடுவோம். ஆரம்பிப்போம், நின்று விடுவோம். இதுதான் தொடரும். அதுதான் ஜடசக்தியின் தன்மை. ஆன்மீக சக்தி நம்மை தள்ளிக்கொண்டே செல்கிறது. தடங்களுக்கு எந்த காரணமும் இருக்காது. ஆன்மீக அடிப்படையில் உற்சாகம் இருப்பின் தடை இல்லை. அதே நேரத்தில் மாயா யார் கருணையை தருகிறார் என்றும் தெரியும். அந்த நபருக்கு நான் சேவை செய்வேனா, நம்பிக்கை இருக்கிறதா என நாம் உறுதி கொள்ள வேண்டும். ஊகத்தினால் வரும் அறிவு பற்றிய வினாவிற்கு விடையளிக்கும் மகாராஜ் ஒரு உதாரணத்துடன் விளக்கினார். நாம் ஒருவர் நன்கொடை அளித்த நிலத்தை பார்க்க சென்றோம். நமது வேலை அது அப்படியே இருக்க வேண்டும். இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் என்று கற்பனை செய்வதில்லை. நாம் செய்ய வேண்டியது அந்த தொடர்பின் மூலம் கிருஷ்ணன் நம்மை ஊக்கமூட்டி ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு முன்னேறுவதாகும். நாம் கிருஷ்ணனுக்கு தொண்டு செய்யும் போது ஏறு வரிசையில் உள்ள கொள்கையை பயன்படுத்தலாகாது என ஜீவ கோஸ்வாமி கூறுகிறார். முழுமுதற் கடவுள் கிருஷ்ணன் என்பதில் தவறான எண்ணத்தில் முடியும் ஒரு பொதுவான விஷயம் சந்தேகப்படுவது. இது உண்மையில் எப்படி இருக்குமா? விக்கிரகம் உண்மையா? நான் ஏதாவது எழுத்துக்களை கூறினால் போதுமா? இதுதான் தேவையா? நான் தரையை துடைப்பது இதையை துடைப்பதுக்கு சமமாகுமா? சந்தேகம் வேறு ஒரு எண்ணத்தின் கதவை திறக்கிறது. அது அதை தாராளமாக செயல்பட வைக்கிறது. சூரியனின் ஒளியை நமது சக்தியினால் நோக்க விரும்புவது அது ஊக அறிவு. நமக்கு குறைந்த சக்தியினால் கடவுளை கண்டுபிடிக்க முயல்வது. நாம் கண்டுபிடிக்கும் போது கடவுளை ஏற்றுக்கொள்ளலாம். ஏனெனில் நான் கண்டுபிடித்தேன், அதனால் எனக்கு குருட்டு நம்பிக்கை இல்லை என்பதெல்லாம் நினைப்பது ஆராய்ந்து நம்பிக்கையை நிறுவுவது ஊக அறிவு அல்ல என்று கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா.